கலை மாமணி விக்ரமன் அவர்களின் நந்திபுரத்து நாயகி. அத்தியாயம் 17. பழுவேட்டரையர் கோரிக்கை. அதோ யார் வருகின்றார்கள்? நடையிலே ஒரு மிடுக்கு, ஆரவாரம், துள்ளல், கம்பீரமான ஒரு தோற்றம். பாட்டா என்று என்னையும் அழைக்கின்றானே. ஓ, ஆதித்த கரிகாலனா, இந்த கம்பீர தோற்றத்தை நான் காணாமலே இருந்துவிட்டேன். அப்பா, வீரன் என்றால் இவன்தான் வீரன். தோளின் வலிமை என்ன, விரிந்த மார்பின் திண்மை என்ன, வீரபாண்டியன் தலை கொய்தவன் என்ற புகழ் பெயர் பெற்றது நியாயம்தான். இந்த பெயரை அடையும் போது ஆதித்தனுக்கு அதிக வயதில்லைதான். காஞ்சியிலேயே இருந்து விட்டதால் நாம் அவனை பார்க்க முடியவில்லை. அதனோடு அவன் மேல் இயற்கையிலேயே விருப்பு. என் அண்ணாவுக்கும் அவனை கண்டால் பிடிப்பதில்லை. இப்போது எதற்கு என்னிடம் வருகின்றான்? பாட்டா, உங்களை பாட்டா என்று அழைப்பதற்கு கோபிக்காதீர்கள். ஒரு விதத்தில் அந்த முறைதான் எனக்கு. தாங்கள் என் உயிர் நண்பனை தாங்கள் குற்றம் சாட்டினீர்கள். போகட்டும், பிறகாவது விடுதலை செய்தீர்களே. அவனை வாட செய்த பாவத்திற்குத்தான் எனது மற்றொரு நண்பனோடு நடந்த போரில் காயமுற்றீர்கள். பாட்டா, நீங்கள் இருக்கும் உலகம் இருக்கிறதே, அது மிக மிக பொல்லாதது. எனக்கு ஏற்பட்ட விரைப்பினால்தான் நான் உலகை விட்டு வந்துவிட்டேன். எவ்வளவு நிம்மதியாக இருக்கிறதோ தெரியுமா? நீங்களும் வந்துவிடுங்கள். இன்னும் இருந்தால் தங்களுக்கு கெட்ட பெயர்தான் வரும். ராஜதந்திரம் நிறைந்த தங்கள் மனம் சும்மா இருக்காது. இப்போது கூட தாங்கள் வேறு விதமாக போதனை செய்வதாக இங்கே பேசிக் கொள்கின்றார்கள். பாட்டா, நான் சொல்வது தங்களுக்கு கோபத்தை வரவழைக்கலாம். சோழ அரியணை இனி திறமை வாய்ந்தவரைத்தான் இருக்கும். சோழ சிங்காதனத்தில் மாவீரன் தான் அமர முடியும். அறிவும் ஆற்றலும் நிறைந்தவர்கள் தான் சோழ நாட்டை கட்டி காத்து வளர்க்க முடியும். தாங்கள் அந்த விஷயத்தில் உங்கள் எண்ணத்தை நிறைவேற்ற முயலாதீர்கள். இங்கே இருக்கும் அமரர்களான உலக மாபெரும் வீரர்கள் பேசிக் கொள்பவை என் செவிகளில் விழுகின்றன. யவன நாட்டு வீரரும் வில்லவ வீரரும் மற்றோரும் அருண்மொழியை புகழ்வது என் காதில் வீழ்கின்றன. இங்கே எனக்கு பந்தபாசம் இல்லை. அதனால் எனக்கு அருண்மொழியை மட்டும் புகழ வேண்டிய கட்டாயம் இல்லை. ஆனால் சோழ நாட்டை எதிர்நோக்கி இருக்கும் ஆபத்துக்களை எண்ணும் போது அரியணையில் அமர்பவர் ஆற்றல் மிகுந்திருக்க வேண்டும் என்பது உறுதியாகப்படுகிறது. வடமேற்கே புதிய இனத்தவர் நம் நாட்டு செல்வங்கள் மீது கண்ணும் கருத்துமாயிருக்கின்றார்கள். உயிரிழந்த சாளுக்கிய நாடு வலுப்பெற முயலுகிறது. பாண்டிய நாடு பலத்தோடு படையெடுத்து பாய ஆயத்தமாயிருக்கிறது. அதனால் பாட்டா, ஆள தகுதியானவருக்கு வழிவிடுங்கள். மதுராந்தகரின் மகனை எனக்கு தெரியும், மிக நல்ல பிள்ளை. அவனுக்கு திருமணத்திலேயே விருப்பம் இல்லையே. நானும் திருமணம் செய்து கொள்ளாமலேயே இறந்தேன். இப்படி சோழ நாட்டில் ஓரொருவர் இறந்து போக வேண்டும் என்பது நியதி போலும். நான் பூலோகத்தை விட்டு வந்திருக்க வேண்டியதில்லை. என்னை சூழ்ச்சி செய்து கொன்றுவிட்டார்கள் என்று பேசிக் கொள்கின்றார்கள். பேசிக் கொள்ளட்டுமே, நீங்கள் எல்லாம் சொல்வது போன்ற துக்ககரமான முடிவு எனக்கு நேர்ந்திராது. இருந்தாலும் கூட நான் மண்ணுலக வாழ்வை விரும்பி இருக்க மாட்டேன். இளவயது கனவாக என்னென்னவோ கண்டேன். கிழவர்களையும் விடாத மலர்விழியின் மோகனாசிரம் என்னையும் பிடிக்க தவறவில்லை. அது போகட்டும். இந்த உலகில் வந்து கூட இன்ப துன்ப எண்ணம் எதற்கு? ஏன் சொல்ல வந்தேன் என்றால், தங்கள் சகோதரர் என்னை கண்டாலே பிடிக்காது இருந்தாரே. அவரும் நானும் இங்கு உற்ற நண்பர்கள். சோழ நாடு மகோன்னத நிலையை அடைய வேண்டும் எனும் பேர் ஆர்வம் அவருக்கு இருக்கிறது. பாண்டியர்கள் மீண்டும் ஒளி பெற்று வருவதைத்தான் அவர் அடிக்கடி கூறுகின்றார். அவர் அந்த பக்கமே வட்டமிட்டவாறு இருக்கின்றார். அவருக்கு மீண்டும் பூலோக ஆசை நிரம்பி இருக்கிறது. பழுவேட்டரையர் அந்த நிலையிலும் ஆதித்த கரிகாலனின் பேச்சை கேட்டு கோபமுற்றார். அவரால் அந்த நிலையில் ஒன்றும் செய்ய இயலவில்லை. ஆதித்த கரிகாலர் மேலும் கடகடவென்று சிரித்து சொன்னார். சூழ்ச்சியும் சதியும் என்றுமே ஏற்றே அடையா. தாங்கள் இப்படி கிடக்கும் இந்த நிலையிலும் சோழ நாட்டில் மாறுதலையை ஏற்படுத்த விரும்புகின்றீர்கள். வேண்டாம் ஐயா, உங்களுக்கு வேண்டாம் இன்வம்பு. கண்டரன் மதுரன் மனத்தை மாற்ற உங்களால் முடியவே முடியாது. சோழ நாட்டில் கலகத்தை ஏற்படுத்தாதீர்கள். நான் சொல்வதை நீங்கள் கேட்க மாட்டீர்கள். கேட்காவிடில் நான் சும்மா இருக்க மாட்டேன். நேரே உங்களிடம் வருவேன். உங்களோடு வாரெடுத்து போரிடுவேன். பார்த்திபேந்திரனோடு நடந்த போரில் நீங்கள் வென்றாலும் என்னை வெல்ல முடியாது. என்ன, நான் சொல்வது தங்கள் செவிகளில் விழுகிறதா? இன்னும் சற்று அருகே வந்து கூறட்டுமா? உங்கள் மார்பிலே பட்டுள்ள புண்ணின் ஆழம் எத்தகையது என்று அறியட்டுமா? நீங்கள் சுத்த வீரராகா? போர்க்களத்தில் மார்பிலே வேல் தாங்கிய பெரும் பாக்கியம் எனக்கு கூட கிடைக்கவில்லையே. ஆமாம், நினைவுக்கு வருகிறது. உடைவாளால் நானே மார்பில் பாய்ச்சி கொண்டு மாலை எண்ணினேன். யாரோ கோழை என்னை பின்புறம் இருந்து குத்திவிட்டான். எனக்கு கூட கிடைக்காத பெரும் பேறு பெற்ற உங்கள் உடலை ஒரு முறை தடவி தழுவ வேண்டும் போல் இருக்கிறது. பழுவேட்டரையர் கண்களுக்கு ஆதித்த கரிகால நெருங்கி வருவது தெரிந்தது. அச்சமறியா அஞ்சா நெஞ்சர் அலறினார்.
நெருங்கி வராதீர்கள், என் உடலை தொடாதீர்கள், சோழ நாட்டுக்கு தீங்கு செய்யவே மாட்டேன்
என்று பழுவேட்டரையர் அலறினார். பழுவேட்டரையர் அலறல் குரல் கேட்டு முதலில் பஞ்சவன் மாதேவி ஓடி வந்தாள். பணியாட்கள் பறந்து வந்தனர். வைத்தியர்கள் விரைந்து வந்தனர். பழுவேட்டரையர் படுத்திருந்த படுக்கை வியர்வையால் நனைந்திருந்தது. உடல் வேதனையாலும் உள்ளத்து வேதனையாலும் அவர் துடிப்பது நன்றாக தெரிந்தது. கண்களை மிரள மிரள விழித்தார். உதடுகள் மீண்டும் ஏதோ கூற முயன்றன. பஞ்சவன் மாதேவி ஓடி அருகே வந்து,
அப்பா அப்பா, எதற்காக இப்படி கூவினீர்கள்? உங்கள் அலறல் கேட்டு நான் நடுங்கிவிட்டேன்
என்று பரபரப்போடு கேட்டாள். பழுவேட்டரையர் முணுமுணுத்தார்.
அருள்மொழிவர்மரை நான் காண வேண்டும். அவர்தான் என் உயிரை காப்பாற்றக்கூடியவர்.
பஞ்சவன் மாதேவியின் உடல் சிலிர்த்தது. களிப்பும் அழுகையும் கலந்தன.
இளவரசரை கூப்பிட இது நானே போகின்றேன்
என்று அவள் விரைந்தாள். அவளோடு பணிப்பெண்கள், சேடிகள், காவலர்கள் ஓடினர். அருள்மொழிவர்மரை அப்போது பழுவேட்டரையரை காண வந்து கொண்டிருந்தார். பஞ்சவன் மாதேவியும் மற்றவர்களும் ஓடோடி வருவதைக் காண அவர் ஒரு கணம் திகைத்து நின்றார். ஏதோ ஆபத்து ஏற்பட்டிருக்கிறது என்று அவர் உள்ளம் எண்ணியது. அவர்கள் வரும் வரை காத்திராமல் அவர்களை நோக்கி ஓடினார். குன்றொன்று தரையில் சாய்ந்திருப்பது போன்று பழுவேட்டரையர் மஞ்சத்தில் கிடப்பது கண்டு அருண்மொழி கலங்கினார். கட்டிலின் அருகே விரைந்தார் அருண்மொழி.
ஐயா, இதோ நான் வந்திருக்கின்றேன், கண் விழித்து பாருங்கள் என்றார் அருண்மொழி.
பழுவேட்டரையர் மெல்ல கண் திறந்தார். அருண்மொழியின் வடிவம் முதலில் மங்களாகத்தான் தெரிந்தது. அவரையே உற்று பார்த்தவாறு இருக்கும் போது உருவம் தெளிவாக தென்பட்டது. மெல்ல கையை தூக்கினார் பழுவேட்டரையர். அருண்மொழி அக்கரங்களை பிடித்துக் கொண்டு, நானே தங்களை நாடி வந்து கொண்டிருந்தேன், நீங்களும் அழைத்தீர்களாம் என்றார். பிறகு பெரிய வைத்தியரிடம் பேசினேன். நாளை பொழுது புலரும் போது நடைபெறும் அறுவை சிகிச்சைக்கு பிறகு தாங்கள் குணமடைந்து விடுவீர்கள் என்று கூறியுள்ளார். கவலையற்றிருங்கள் என்றார். பழுவேட்டரையர் மெல்லிய குரலில்,
வந்து விட்டீர்களா அருண்மொழி? இப்படி உட்காருங்கள், என் கவலையை போக்குங்கள். கவலை தீர்ந்தால் நான் மரண பயத்தில் நின்று விடுதலை அடைவேன்
என்றார். தங்களுக்கு ஏற்பட்டுள்ள கவலை என்ன, உடனே கூறுங்கள். இந்த நிலையில் தாங்கள் கவலையப்படக்கூடாது ஐயா.
கவலையை போக்க மறந்து தங்களிடம் இருக்கிறது.
என்னிடமா? உடனே கூறுங்கள், செய்ய காத்திருக்கின்றேன்.
தாங்களால் தான் முடியும். என் வேண்டுகோளை நிலைநாட்ட தாங்களால் தான் முடியும். என் விருப்பத்தை நிறைவேற்ற தாங்களால் தான் நிச்சயம் இயலும்.
காத்திருக்கின்றேன், கூறுங்கள். தாங்கள் நெடுங்காலம் வாழ்ந்து இந்த நாடு வளம் பெற வழிகாட்ட வேண்டும். நிச்சயம் செய்கின்றேன் ஐயா. சொல்லுங்கள், உடனே சொல்லுங்கள், உடனே சொல்லுங்கள்.
செய்கிறேன் என்று வாக்கு கொடுப்பீர்களா?
இதென்ன இப்படி கேட்கின்றீர்கள்? எப்பேற்பட்ட செயலானாலும் சொல்லுங்கள். ஏழு கடல் தாண்டி சென்று கொண்டு வர சொல்வதை கொண்டு வருகின்றேன். தங்களை அவமதிப்பவர் எவராயினும் கூறுங்கள், அழைத்து வந்து தண்டிக்கின்றேன். தங்கள் கருவூலத்தில் பொற்குவியலை கொண்டு சேர்க்க சொல்கின்றீர்களா? சேர்க்கின்றேன். தங்களை இந்த சோழ சிம்மாசனத்தில் அமர வைக்க வேண்டும், அதையும் உடனே செய்கின்றேன். பழுவேட்டரையர் கண்ணீர் விட்டார்.
செய்வீர்கள் என்று நம்பிக்கை உண்டு. ஆனால் அதற்கு முன்பாக தங்கள் உறுதி பெற விரும்புகிறேன்.
உறுதி முக்கால் உறுதி, அருண்மொழி உணர்ச்சி வசப்பட்டு கூறினார். பழுவேட்டரையர் தன் எண்ணத்தை கூறினார். தன் ஆசையை தெரியப்படுத்தினார். தன் திட்டத்தை புலப்படுத்தினார். அங்கே இருந்த பஞ்சவன் மாதேவியை அருகே அழைத்தார். அருண்மொழியின் செவிகளில் அவரது வேண்டுகோள் விழுந்தது. அவர் கண் எதிரே ஏதோ பூகம்பம் ஒன்று நிகழ்வது போன்ற தோற்றம் ஏற்பட்டது.
இந்த பாட்காஸ்ட் பற்றியான உங்களுடைய கருத்துக்கள் மற்றும் விமர்சனங்களை murugan.dj என்ற இன்ஸ்டாகிராம் பக்கத்தின் மூலமாக தெரிவிக்கவும். மேலும் சவுத் ரேடியோ செயலியை தரவிறக்கம் செய்து உங்களுக்கு பிடித்தமான வானொலிகள் மற்றும் பாட்காஸ்டை கேட்டு மகிழுங்கள். நன்றி.